நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
மாநில அளவிலான அங்கக வேளாண்மை கருத்தரங்கு நவம்பர் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பொன்விழா அரங்கில் நடைபெற்றது. இதில் இரண்டாம் நாளான நவம்பர் 28 தேதி வயல்வெளி பார்வையாக 4 பேருந்துகளில் பொள்ளாச்சி கோட்டூர் மலையாண்டிப்பட்டினத்தில் உள்ள இயற்கை வழி வேளாண்மை செய்து வரும் மது ராமகிருஷ்ணன் அவர்களின் பண்ணைக்கு சென்றோம். அங்கே அங்கக வேளாண்மை குறித்து அவர் நம்மோடு உரையாடுகையில்,
உலகத்துல இது வரைக்கும் 3000 ரகம் மண்புழுக்கள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் 1000 இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எஸ்டிமேட்டட் வந்து 100. அந்த 3000 மண்புழுக்களையும் 3 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். எபிஜிக், அனிஜிக், எண்டோஜிக் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. தமிழ்ல மேல்மட்ட புழுக்கள், இடைமட்ட புழுக்கள், அடிமட்ட புழுக்கள் அப்படின்னு 3 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மேல்மட்ட புழுக்கள் பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்துட்டு வந்துட்டு போகும். இடைமட்ட புழுக்கள் அந்த ஏரியாவில், அடிமட்ட புழுக்கள் தான் கீழே. கொஞ்சம் நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்கிறேங்க. அதில் இதை வந்து பச்சையாக எழுதியிருக்கிறேன். எந்த விஞ்ஞானியும் என் மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டுறாதீங்க, ஏதோ பொய்யெல்லாம் சொல்கிறான்ட்டு. விவசாயிகள் தெளிவாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நானே மிகைப்படுத்தி எழுதுகின்றேன் அப்படின்னு எழுதிட்டு எழுதுறேன். இந்த மேல்மட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வரைக்கும் வந்துட்டு போகலாம் கற்பனை பண்ணிக்கு. மேல்மட்டத்துலேருந்து மண் மட்டத்துலேருந்து 3 அடிக்கு வந்துட்டு வந்து போகும். இடைமட்ட பொருட்கள் 3 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு போகும். அடிமட்ட பொருட்கள் உறுதியாக சொல்ல முடியும், 8 அடியிலிருந்து 20 அடி வரைக்கும் போகுது. அது உறுதி, அதேமே கிடையாது, சயின்ஸ்லேயே இருக்கு. அப்போது இந்த 3 வகையான பொருட்களையும் இருக்கின்றன. 3000 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து அந்த 3 வகையான பொருட்களும் இருக்கிறதா வச்சுக்கணும். இதுதான் மேல்மட்டம், மண்ணினுடைய மட்டம், என்னுடைய கை. இந்த மாதிரி 3 குழு இருக்கு. அது அது வந்துட்டு போகக்கூடிய பாதை தான் இந்த ஸ்ட்ரா. அப்போ 1 சொட்டு மழை இங்கே பெய்யுதுன்னு வச்சு பாருங்க, இங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்க, 20 அடியில் போய் நிற்கும். அங்கே வந்து சும்மா ஒரு சின்ன குட்டி குட்டி டேம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேங்கி 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 இருக்கு. சயின்ஸில் அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க மைக்ரோ டேம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தமா சொல்கிற வார்த்தை இருக்கு, மைக்ரோ டேம்ஸ்னு பேர். அப்படி குட்டி குட்டி மைக்ரோ டேம்ஸ் உங்கள் பூமியிலே இருக்குமானால் 20 அடி ஆழத்திலே மேலே நீங்கள் தண்ணி பாய்ச்சதை குறைச்சிக்கலாங்களா, குறைச்சிக்கலாமா வேண்டாங்களா? அதைத்தான் அவர் சொல்கின்றார், குறைந்த நீர் போதும், உழவு செய்ய தேவையில்லை, உரம் வெளியிலே இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, களை எடுக்க தேவையில்லை, குறைந்த நீர் போதும். இதுதான் அவருடைய தத்துவம். கடைசியாக சொல்கிறாரு, பாதுகாப்புக்கு நீ எதுவும் செய்யாது. எப்படிங்க, கத்திரிக்காய் எடுக்கிறது, வெண்டைக்காய் எடுக்கிறது, தக்காளி எடுக்கிறது, நெல் எடுக்கிறது, நம்மளுடைய பிரச்சனை நம்மளுக்கு. சரி, உங்கள் தோட்டத்துக்கு இனிமேல் போன உடனே ஒன்று நீங்கள் தயவுசெய்து நல்லா பாருங்கள், உங்கள் வேலியில் மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்கும், தோட்டத்துக்குள்ளேயும் இருக்கும். வேலியிலே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் ஆரோக்கியமாக இருக்கின்றனவா, உங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மரம் செடிகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன? ஐயா அவசரப்பட்டு போய் சொல்லாதீங்க, அவசரப்பட்டு போய் சொல்லு. நான் கேக்குறது உங்க தோட்டத்துல, என் தோட்டத்துல இல்ல, உங்க தோட்டத்துல. அப்ப முக்காவுடைய கேள்வியை நேரடியா நான் கேட்டுடலாம், யாரு அங்கே உழவு ஓட்டினாங்க, யாரு அங்க உரம் போட்டாங்க, யாரு தண்ணி பாய்ச்சினாங்க, யாரு மருந்து அடிச்சாங்க, ஏன் அது மட்டும் ஆரோக்கியமா இருக்குது? அந்த வேலி வேளாண்மை காட்டுக்குள் கொண்டு வாருங்கள், அந்த நிலையை இங்கே உருவாக்குங்கள், இவை ஆரோக்கியமாக இருக்குமா இருக்காதா நீங்களே பார்த்துக்கொள்ளும். ஆகவே தான் அவர் கூறுகின்றார், பாதுகாப்புக்கு என்று எதுவும் செய்ய தேவையில்லை. இப்பொழுது 5 பார்த்து விட்டோம், உழவு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உரம் வெளியிலே இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, களை எடுக்க வேண்டியதில்லை, குறைந்த நீர் போதும், பாதுகாப்புக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனாலும் வள்ளுவர் நமக்கு குடந்து கொண்டே இருக்கின்றார், அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி. சரிங்களா, நான் தான் சொல்ல பாருங்க அண்ணா. ஓகே, இப்ப வந்து நம்ம வள்ளுவருக்கும் இவருக்கும் ஒரு பைசல் பண்ணி வைக்கணும், இன்னும் அந்த பைசல் தேர்தலைங்களா? ஆமா, அவர் எப்படி சொல்றாரு இவரு சொல்றாரு, இந்த பஞ்சாயத்து தேர்தல் இல்லைங்களா, சட்ட பஞ்சாயத்து எதுவும் வச்சாகணும் இல்ல. என்ன வள்ளுவர் சொன்னாருங்க, இந்த 5 காரியங்கள் முக்கியமானவைன்னு சொன்னாரு ஒழிய உழவனே நீ போய் செய்யு சொல்லவே. நீ போய் உடம்போடு, நீ போய் உரம்போடு, நீ போய் செய்ய சொல்லவே இல்லை. இந்த ஐந்து முக்கியமானவை இயற்கை உங்களுக்கு செய்து கொடுக்கும், நீ தலையிடாதே. இதுதான் அங்கே உள்ள கருத்து. இதுக்கு தான் அவர் பின்னால் இன்னொரு குரல் எழுதி வச்சார், செய்யத்தக்க அந்த செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். அதை பாருங்க, நீ கெட்டு போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. செய்ய வேண்டியதை செய்யாமட்டாலும் கெட்டு போயிடுவேன், செய்யக்கூடாத செஞ்சாலும் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றதுலையும் கூட முதல்ல எது சொல்றது தெரியுங்களா, செய்யத்தக்கத செய்யக்கூடாத செஞ்சாலும் கெட்டு போய், அதான் முதல்ல கெடுறது. செய்ய வேண்டியதை செய்யாமட்டா கூட கெடுறது லேட் ஆகும், செய்யக்கூடாத செஞ்சாலும் உடனே கெட்டு போயிடும். நம்ம அதைத்தான் செஞ்சிடணும். நம்ம போய் உரம் போட்டுறோம், நம்ம போய் மருந்தடிக்கிறோம், நம்ம போய் உரம் கொடுக்குறோம், இதுதாங்க இவ்வளோ வித்தியாசம். அவர் சொன்னது இதே தான், இயற்கையில யாரையோ இருக்கிறவர்களுக்கு செய்து கொடுக்க எத்தனை, நீ அவர்களை வாழ விடு, நீ அவர்களை அனுசரித்து போ, இயற்கை மதி, அது உங்களுக்கு அத்தனையும் செய்து கொடுத்து விடும். இதுதான் வள்ளுவருடைய கருத்து. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம பெரியவங்க புரிஞ்சோ புரியாமையோ அதை இயற்கை வழியாக செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆகியனால அவங்க நல்ல வளர்ச்சி எடுத்தாங்க. நம்ம வந்து நம்ம தான் போய் செய்யணும்னு சொல்லி பொக்காக்கு அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள். டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஐடியா இன் டு த பிளான், உங்களோட புத்தியை கொண்டு போய் அதுக்குள்ள நுழைக்காதையா. அந்த செடிக்கு தெரியும் வெயில் அடித்தா என்ன பண்ணணும், மழை பெஞ்சா என்ன பண்ணணும், குளிர் அடித்தா என்ன பண்ணணும், அதுக்கு தெரியும். இயற்கை அதுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்துருக்கு. நீ உங்களோட புத்தியை கொண்டு உள்ள நுழைக்கணுங்கிற அவசியம் இருக்கு அப்படியே சொல்லுவார். அதனால இதுதான் இந்த ஐந்து பலன்கள். மண்புழுக்கள் இருக்குமானால் இந்த ஐந்து பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன். கரெக்டுங்களா சார்? இப்போ வந்து ஒரு சினிமா முடிஞ்சு போச்சு, இந்த சினிமா முடிஞ்சாச்சு, வீட்டுக்கு போயாச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நாளைக்கு இந்த சினிமா வேற போட்டுட்டான் தியேட்டரில், நம்மளால் உட்காந்துருக்க முடியல, அடுத்த சினிமா பார்க்கணும். இப்போ நம்ம ரெண்டாவது சினிமாவுக்கு போகிறோம் சரிங்களா? முதல் சினிமா மறந்துடுங்க, அந்த கதையே வேற. இப்போ ரெண்டாவது சினிமாவுக்கு போகிறோம். முதல் சினிமாவுக்கு பேர் மண்புழு, அதை மறந்துடுறோம். ரெண்டாவது சினிமாவுக்கு போகிறோம், அந்த சினிமாவுக்கு பேர் மூடாக்கு. மூடாக்குன்னு ஒரு சினிமா, மூடாக்குங்கிறதுக்கு இங்கிலீஷில் மல்ச்சிங்னு சொல்கிறது. நம்மளோட ஐயா நல்லா சொல்லுவாங்க, வெயில் போகிறப்ப தலையில் கொடுக்குறீங்க துண்டு, அதுக்கு பேர் தான் மூடாக்கு. முக்காடு கொடுக்குறீங்க, அதுக்கு பேர் தான் மூடாக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மூடாக்கு போடுறதுல என்ன லாபம், மூடாக்குன்னு என்னென்ன போடலாம் அப்படின்னு இந்த பாஸ்கர் சாவே இந்த குஜராத்தில் பார்த்தோம்னா அவரே கேட்டார். அவர் அவருடைய குஜராத்தியில் சொன்னார், ஆல் கச்சராஸ், என்ன கச்சரா இருக்கு அத்தனை போடும். அவர் சொன்ன வார்த்தை, இயற்கையிலே மக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, துணிமையாக இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தாலும் சரி, எதாவது எதுவாக இருந்தாலும் சரி போட்டு மூடும் மண்ணை, அதுக்கு பேர் மூடாக்கு. மண்ணை மூடினால் இயற்கையாக மக்கக்கூடிய பொருளை கொண்டு மண்ணை மூடினால் அதற்கு பெயர் மூடாக்கு. இப்போ நான் வந்து மூடாக்கு போடுறேன், என்ன லாபம்? அந்த மூடாக்கானது மக்கிய பிறகு மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது. மண்ணோடு மண்ணாக கலந்ததுன்னா மண் பொல பொழப்பாகும் ஆயிரும்ல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மேலே வந்து ஒரு கோட்டிங், ஒவ்வொரு மண் துகளின் மீதும் மேலே வந்து ஒரு பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கு, அதான் காரணம். அது எப்படி பவுடர் கோட்டிங் ஒத்துக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, மழை பெஞ்சன்னைக்கு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அரிமானம் நடக்கிறது, மேல்மண் போய்விட்டது, மேல்மண் போய்விட்டதுன்னு அரிப்பாங்க. நமக்கு ஒன்றுமே இப்படி மண் நம்ம மண் அங்கேயே தான் இருக்குது, இதே லெவலில் தான் இருந்துச்சு. நேற்றுக்கு பார்த்தா அதே மட்டம் தான் இருக்குது, இன்றைக்கி அதே மட்டம் தான் இருக்குது, எங்கே மேல்மண் போச்சு. இதுதான் நமக்கு வர சந்தேகம். அவர்கள் மேல்மண் என்று சொல்லுவது அந்த மக்கு என்பது, டீ தூள் டீ கசாயம் மேலே போகும்னா காட்ட விட்டு அதுக்கு பேர் தான் மேல்மண், அதுதான் அந்த மக்கு. அந்த மக்கு ஒவ்வொரு துகள் மீதும் பூசப்பட்டிருக்குமானால் மண்ணோடு மண் ஒட்டாது. மண்ணோடு மண் ஒட்டவில்லை என்றால் உங்களுக்கு ஈஸியாக காற்றும் நீரும் உள்ளே இறங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்களா? அப்போ போதுமான அளவு நீங்கள் மூடாக்கு போட முடியுமானால், போதுமான அளவு காற்றும் நீரும் உள்ளே செல்வதற்கு உங்களால் வாய்ப்பு கொடுக்க முடியுமானால் உழவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறவா? எதுக்கு நீங்கள் உழவு செய்றீங்க? காற்று மட்டும் உள்ளே போகணும், காற்றும் மழையும். நீங்கள் மூடாக்கு போட்டு போட்டு மண்ணை பொலபொலப்பாக்கி பௌதீகத்தன்மைன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுறீங்க. பொலபொலப்பானோடனே தானே இடைவெளி கிடைச்சிருது, காற்று மழையும் உள்ளே போகுது, அப்போ உழவு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். ஒத்துக்கலாங்களா? இல்லை இல்லை, இலை மக்கக்கூடிய எந்த பொருளானாலும் மண்ணுக்கு மேலே அதை
போட்டுருக்கோம்,
அவசியம் இல்லை. அதுக்கு மேலே மண் போட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு மேலே மண் போட வேண்டிய அவசியம் இல்லை. மண் போட்டால் தவறும் இல்லை, சீக்கிரமாக மக்கியும் கிடைக்கும். இங்கே ஆழ்கிற வசதி இருந்து போட முடியுமானா தாராளமாக போடலாம், ஆனால் போட்டு தான் ஆகுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா? அப்போ மூடாக்கு நிறைய இருக்குமானால் உழவு செய்வதை நாம் தவிர்த்து விடலாம். ஒத்துக்கலாங்களா? மூடாக்கானது எப்பொழுது மக்கி மண்ணோடு மண்ணாக கரைக்கின்றதோ, அதுவும் இலைதழைகளால் அல்லது விவசாய கழிவுப் பொருட்களால், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அது மாட்டு சட்டத்திலிருந்து மாடு கழித்ததாக இருக்கலாம், அறுவடை செய்த பிறகு போடுகின்ற பில்லாக இருக்கலாம், கரும்பு தொகையாக இருக்கலாம், அல்லது பருத்தி மாறாக கூட இருக்கலாம், எதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறோமோ, விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக நீங்கள் கலக்கிறீர்கள் என்றால் அது ஏதோ விதத்தில் உரமாக மாறுமா? மாறும். அப்போ வேண்டிய அளவு நீங்கள் மக்கு அல்லது மூடாக்கு சேர்க்க முடியுமானால் உரம் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளலாமா வேண்டாம்? குறைத்துக் கொள்ளலாம். ஆகினால மூடாக்கு இருந்தால் உழவு ஊட்டுவதை தவிர்க்கலாம், உரம் கொடுப்பதை குறைக்கலாம். ஒத்துக்கிறீங்க? அந்த மூடாக்கு நல்ல முறையில் போட்டீங்கன்னா சூரிய வெளிச்சம் படாமல் களை மேலே முட்டிட்டு வரும். நல்லா போட்டு மூடிட்டீங்கன்னா களை எப்படி வரும்? சூரிய வெளிச்சம் பட்டால் தானே களை வரும். சூரிய வெளிச்சம் வராத அளவுக்கு மூடாக்கு போட்டுறீங்க. அப்போ களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணு காரியம் பாருங்க, சரிங்களா? உழவு ஓட்ட வேண்டியதில்லை, உரம் கொடுக்க வேண்டியதில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை. நீர் பாசனத்தை பற்றி பேசுங்க. மூடாக்கு நிறைய இருந்து அந்த இடத்துல ஒரு தடவை நீங்கள் நீர் பாய்ச்சினாலோ மழை பெய்தாலோ அந்த நீரை அந்த மக்கு பிடித்து வைத்துக் கொள்ளும் தன்மை இருக்கிறதா இல்லையா? நீங்களே தான் சொல்றீங்க, சயின்ஸ் நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. சாதாரணமா தென்னன் தோப்புல பாத்தீங்கன்னா தடுத்ததெல்லாம் அனுப்பி வச்சிருப்பாங்க, அல்லது சோகைய ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு மேலே போய் எடுத்து பாருங்க, ஏன்னா இருக்குதா இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நீங்க தோப்பு முழுவதும் உங்க தோட்டம் முழுவதும் மூடாக்கால் நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா ஈரம் ஆவியாவதை குறைக்கின்ற காரணத்தினால் நீர் தேவையை குறைத்துக் கொள்ளலாமா கூடாது? ஆகினால் குறைந்த நீர் போதும். கொடுத்துக்கிறீங்களா? இந்த மூடாக்கு போட்டு மண்ணை வளப்படுத்தி விட்ட காரணத்தினால் வளமான மண்ணில் ஆரோக்கியமான பயிர் வளர்வதால் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தி அதற்கு இருக்கின்றது. நீங்கள் பாதுகாப்புக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்த்துறதுக்கும் ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை வளர்த்துறதுக்கும் வித்தியாசம் நீங்களே புரிஞ்சுக்க முடியும். வீட்டில் குழந்தை வந்தோன்னா கை கழுவாமல் சாப்பிட்றது, நம்ம என்ன துடி தடிக்கிறோம், கையை கழுவி சாப்பிட்டு கையை கழுவி சாப்பிடு. ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இந்த குழந்தையுடைய இதை எதிர்ப்பு சக்தி அதிகமாக. அப்படி மண்ணை வளப்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா வளமான மண்ணில் ஆரோக்கியமான பயிர் வளர்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பிற்கு நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. பாருங்க, மூடாக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உழவு தேவையில்லை, உரம் தேவையில்லை, களை வராது, குறைஞ்ச தண்ணி போதும், பாதுகாப்பு நம்ம செய்ய தேவை. இப்போ மறுபடியும் முதல் சினிமா பார்த்துக்கலாங்களா? ஒரு தடவை அதே அடிச்சுட்டு அங்கேயும் பார்ப்போம். உழவு தேவையில்லை, உரம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டாம், களை எடுக்கக்கூடாது, குறைஞ்ச தண்ணி போதும், பாதுகாப்பு தேவை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், மண்புழவும் வளர்த்துறோம், மூடாக்கும் போடுறோம். 50-50, 50% வேலையை நீ பார்த்துக்க, 50% வேலையை நீ பார்த்துக்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா உழவனுக்கு அங்கே வேலை இல்லை, நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கு. இதற்கு பெயர் தான் வேலையில்லா வேளாண்மை, அல்லது டூ நத்திங் ஃபார்மிங் இங்கிலீஷ் சொல்றது. எதுவும் செய்ய தேவையில்லாத வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, எப்படி வேணால் பெயர் வச்சுக்கணும். விஷயம் இவ்வளவு. மண்புழு நீங்கள் வளர்க்கறதுக்கு வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும். முடிந்த அளவு மூடாக்கு போட்டு மண்களை மூட வேண்டும். இரண்டும் இணைந்து விடுமானால் அங்கே இயற்கை வேளாண்மை இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும். நமது பெரியவர்கள் இலக்கியம் கலாச்சாரம் இவற்றையெல்லாம் வளர்த்த விதமே மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விதமானவர் இல்லைங்களா? இன்னும் சிலருக்கு சந்தேகம், அதாவது இயற்கை வேளாண்மை மேலே முழு நம்பிக்கை உள்ளவங்க இதில் ஒரு 5% தான் இருப்பீங்கன்னு மனசார சரி குறைச்சி குறைச்சி வச்சுக்கலாங்களா? அதே மாதிரி தான் தப்பு இல்லை, குறைச்சி வச்சுக்கிட்டாங்களா இல்லைங்களா? அதே மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 50% எடுத்த கூட மீதி 50% ஒரு 25% போகலாமா வேண்டாமா அப்படி ஒரு இல்லை சொல்றாங்க. இன்னும் அந்த தடுமாற்றத்தோட இன்னொரு 25% என்னன்னு இன்னைக்காவது கேட்டு வைப்போம், நாளைக்கு நாளைக்கு ஒரு யோசனை வந்த அன்னைக்கு அன்னைக்காவது போய்க்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் புத்தி வாங்கிக்குவீங்க. இப்படி இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கேட்டுங்க. வேளாண்மை செம்மல் அப்படின்னு ஒரு பட்டம் தர்றாங்க, வேளாண்மை பல்கலைக்கழகத்தில். எனக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, ஐயாவுக்கு கூட கொடுத்துருக்குறாங்க. முதல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இன்னும் வேடிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு நெல் பயிர் எடுத்துங்க, அதில் இந்த குறிப்பிட்ட வருஷம் அதிக விளைச்சல் எடுத்தவங்க யாரோ அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வேளாண்மை செஞ்சோம். கேரளாவுக்கு போனீங்கன்னா கர்ஷியா சிறி கர்ஷியா உத்தமா அப்படின்னு ரெண்டு பட்டம், ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவும் இன்னொன்று மாத்ருபூமிங்கிற பேப்பர் அவங்க வந்து கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிக்கிறாங்க. கர்நாடகா போனீங்கன்னா கிருஷி பண்டிட் அவங்க அந்த கவர்மெண்ட்டில் அப்படி கொடுக்குறாங்க. ஆறாம் வந்து கிருஷிய மித்ரா அப்படி அவங்க பட்டம் அப்படி. யுஎஸ்ஏ அங்கே பார்த்தீங்கன்னா மோர் ஃபுட் குரோயர், அதிகமான உணவு உற்பத்தியாளர் அப்படின்னா அவங்க ஒரு பட்டம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா வேளாண் சக்கரவர்த்தி அப்படின்னா அவங்க சட்டம். உலகம் முழுவதும் விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கௌரவிக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம். நான் என்ன கேட்குறேன், செயற்கை வேளாண்மை அல்லது ரசாயன வேளாண்மையினால்தான் நீங்கள் கூறிய அறிவுரையின்படித்தான் அவர் விளைவித்து வேளாண்மை செம்மல் என்கின்ற பட்டத்தை பெற தகுதியானவர் என்பது உண்மையானால் இப்போ ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கலாங்க. நெல் விளைச்சலில் இந்த வருஷம் ஒரு 5000 கிலோ ஏக்கருக்கு எடுத்து வேளாண்மை செம்மல் ஆக்கிடுறாரு. அதே அந்த ராமசாமியை அடுத்த வருடமும் வேளாண்மை செம்மலாக்க உலகத்திலே இருக்கின்ற ஏதாவது ஒரு விஞ்ஞானி உத்தரவாதம் அளிப்பார். அனுபவம் உள்ள ராமசாமிக்குத்தான் வழிகாட்ட சொல்கின்றோம், அனுபவமிக்க விஞ்ஞானியைத்தான் வழிகாட்ட சொல்கின்றோம், வேளாண்மை செம்மல் பட்டம் பெற்றவருக்கு தான் வழிகாட்ட சொல்கின்றோம். ஏன் உத்தரவாதத்தில் அளிக்க முடியாது? அங்கேதான் இயற்கை வேளாண்மையினுடைய தத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே நீங்கள் விவசாயம் செய்தாலும், எந்த பருவத்திலே நீங்கள் விவசாயம் செய்தாலும், எந்த பயிரிலே நீங்கள் விவசாயம் செய்தாலும், எந்த முறையிலே நீங்கள் விவசாயம் செய்தாலும், விளைச்சலில் 90% இயற்கையின் கட்டுப்பாட்டிலும் உங்களுடைய முயற்சி 10% மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போன தடவை ராமசாமி நெல் விளைச்சாதான் நல்ல விதை அவருக்கு தெரியாமே கிடைச்சிருச்சு, அவர் கைக்கு இப்படியே ஒரு சேர்ந்துருச்சு. விதைச்ச டைம் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கு. களை எடுக்கிறப்ப அருமையான சீசன், எந்த பூச்சி தாக்கலும் இல்லை, அறுவடை அன்னைக்கு மழை கிளையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விளைச்சல் வந்து. இவரும் கொஞ்சம் பாடுபட்டுருக்கிறது. இயற்கை வந்து அவருக்கு 85% சாதகமாகவும் இவருடைய முயற்சி ஒரு 5% 90% வெற்றி பெற்று விட்டார். அடுத்த தடவை 10% முழு உயிரை விட்டு அவர் பாடுபடுறார். ஏதாவது இயற்கை கோளாறு இடைவிடுமானால் ஒரு மழை அறுக்கிற அன்னைக்கு மழை ஈண்டு போச்சு, களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல கொஞ்சம் லேட்டாச்சு ஈண்டு போச்சு, நல்ல பூச்சி தாக்குறது ஈண்டு போச்சு. இயற்கையினுடைய கட்டுப்பாடு அவர் வந்து 50% தான் அடுத்த தடவை சாதகமாக இருக்குது. 50+10 60% அவர் பேர் காணாமல் போயிடும் லிஸ்டில். முதல் 100 போட்டிங்கன்னா 100ல கூட வராது, உண்மையாக இல்லை. அப்போ விவசாயம் இயற்கையை நம்பி இருக்கிறதா, இயற்கையை சார்ந்திருக்கிறதா, அல்லது உங்களது முயற்சியை நம்பி இருக்கிறதா? இவ்வளோதாங்க இயற்கை விவசாயத்தினுடைய அடிப்படை தத்துவம். இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அதுக்காக வீட்டில் எல்லாம் நல்ல விதம் வாங்கி வீட்டில் உட்காந்து அதுக்கு பழைச்சி போடுறது, நம்ம செய்ய வேண்டிய 10% நம்ம பழைச்சோம். இயற்கை எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு விவசாயத்திலே வெற்றி கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, என்று விவசாயி வியாபாரியாக மாறுகிறானோ அன்றுதான் விவசாயத்திலே லாபம் கிடைக்கும். விவசாயி 2 முறை சுரண்டப்படுகின்றார். ஒரு பொருளை வாங்கும் பொழுதும் சுரண்டப்படுகின்றான், ஒரு பொருளை விற்கும் பொழுதும் சுரண்டப்படுகின்றான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவன் விளைவிக்கின்ற பொருள் அத்தனையுமே அழகக்கூடிய பொருட்கள், பெரிசபிள் பொருள், வச்சு விற்க முடியாது, உடனடியாக விற்க வேண்டிய ஒரு நெருக்கடி. அந்த நேரத்தை மற்றவங்க அதை அப்ளை பண்ணுறாங்க, பரிசிக்க விடுவாங்க. ஆகவே இயற்கையினுடைய தத்துவத்தை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். இதை நாம் பின்பற்றுவோம்.
மாநில அளவிலான அங்கக வேளாண்மை கருத்தரங்கு நவம்பர் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பொன்விழா அரங்கில் நடைபெற்றது. இதில் 2ம் நாளான நவம்பர் 28ம் தேதி வயல்வெளி பார்வையாக கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் சென்றதில் இயற்கை வழி வேளாண்மை செய்து வரும் மது ராமகிருஷ்ணன் அவர்கள் அங்கக வேளாண்மை குறித்து கூறிய தகவல்களை கேட்டீர்கள்.
மண்ணிலே தங்கம் உண்டு, மணியும் உண்டு, வைரமும் உண்டு, கண்ணிலே ஆணை செய்யும் கைகள் உண்டு, வேலை உண்டு, நெஞ்சிலே ஈரம் கொண்டு, பாசம் கொண்டு, பசுமை கொண்டு, பஞ்சமும் நோயும் இன்றி பாராளும் வலிமை உண்டு, சேராத செல்வம் இன்று சேராதோ, தேனாறு நாட்டில் எங்கும் பாயாதோ, ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் ஆரோடும் மண்ணில் எங்கும் இல்லை.